நீங்கள் எஸ்பிஎஸ் தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
ஆஸ்திரேலிய கண்டத்தில் குடியேறவென 1788 ஆண்டு பிரிட்டன் நாட்டவர் கேப்டன் ஆர்தர் பிலிப் தலைமையில் கப்பல்களில் சிட்னியில் முதன் முதலாக வந்திறங்கியதை குறிக்கும் வகையில் ஆஸ்திரேலிய தினம் கொண்டாடப்படுகிறது. கேப்டன் ஆர்தர் பிலிப் தலைமையில் 736 கைதிகளையும் இராணுவ அதிகாரிகளையும் உள்ளடக்கிய 11 கப்பல்கள் இந்த மண்ணில் கால் பதித்ததை அடிப்படையாக கொண்டு ஜனவரி 26 ஆஸ்திரேலிய தினமாக அறிவிக்கப்பட்டது. இதை வைத்து பிரித்தானியர்கள் ஆஸ்திரேலியாவில் முதல் முறையாக வந்திறங்கியது 1788 ஜனவரி 26 என்று சிலர் நம்புகிறார்கள். ஆனால் அதில் உண்மையில்லை. உண்மையில் அதற்கு முந்தைய வாரமே, அதாவது ஜனவரி 18 திகதியே, இந்த 11 கப்பல்களும் பொட்னி பேயில் தரை தட்டிவிட்டன. குறித்த கப்பல்களில் இருந்தவர்கள் தாம் குடியேறுவதற்கு தேவையான பொருத்தமான இடத்தை தேடி அந்த இடம் போர்ட் ஜாக்சனில் உள்ள சிட்னி கோவ் தான் என முடிவெடுத்து 1788 ஜனவரி 26 நாள் பிரித்தானிய கொடியை அங்கு முதன் முதலாக ஏற்றினர். அப்போதுதான் முதன் முதலாக பிரித்தானிய குடியேற்றம் அல்லது பிரிட்டிஷ் காலனி இங்கு நிறுவப்பட்டு பிரித்தானியர்கள் இந்த நாட்டின் மீது உரிமை கொண்டாட ஆரம்பித்தனர். குற்றவாளிகளென தீர்ப்பளிக்கப்பட்டவர்களை வைத்து நியூ சவுத் வேல்ஸ் கொலனியை கட்டி எழுப்பிய கேப்டன் ஆர்தர் பிலிப் அதன் ஆளுநராக தன்னை நியமித்துக் கொண்டார். அதே நேரம் ஆஸ்திரேலிய தினத்தை 1788 ஆண்டு முதல் ஆஸ்திரேலியர்கள் கொண்டாடுவதாக சிலர் நம்புவதிலும் உண்மை கிடையாது. இந்த நாள் ஆரம்பம் முதலே ஃபர்ஸ்ட் லேண்டிங் டே அல்லது ஃபவுண்டேஷன் டே, ப்ரொக்ளமேஷன் டே என்று வெவ்வேறு பெயர்களில் வெவ்வேறு நாட்களில் வெவ்வேறு மாநிலங்கள் கொண்டாடி வந்திருக்கின்றன. 1901 காமன்வெல்த் ஆஃப் ஆஸ்திரேலியாவாக ஆஸ்திரேலியா என்ற நாடு பிறந்ததை தொடர்ந்து இந்த தினம் எம்பயர் டே என அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆஸ்திரேலிய தினம் என்பதான ஒன்று முதன் முதலில் 1915 ஆண்டு ஜூலை 30 திகதி அனுசரிக்கப்பட்டது. முதல் உலகப் போருக்கு நிதியுதவி சேகரிப்பதற்காக இந்த தினம் அனுசரிக்கப்பட்டது. ஆனால் 1935 ஆண்டிலிருந்துதான் அனைத்து மாநிலங்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு நாம் இப்போது பார்ப்பது போல் ஆஸ்திரேலிய தினம் ஜனவரி 26 நாள் கொண்டாடப்பட ஆரம்பித்தது. இந்நிலையில் ஆஸ்திரேலிய தினம் ஆரம்பிக்கப்பட்டதன் நோக்கம் பற்றி டாவினில் வாழும் சரித்திர ஆய்வாளர் டாக்டர் எலிசபெத் குவான் இவ்வாறு கூறுகிறார்.
What was called First Landing Day or Foundation Day was to celebrate with a dinner in Sydney the beginning in 1788 of British settlement in New South Wales. So they were concerned with the survival of the colony because it hadn't been easy and that it was centred on Sydney. They were celebrating growth and prosperity, the love of Australia, the land we live in, they called it, but also the love of what they termed the mother country. That is Britain.
கேப்டன் ஆர்தர் பிலிப் தலைமையிலான குழு எப்படி ஆஸ்திரேலியாவுக்கு வந்தது என்ற கேள்வி சிலருக்கு எழலாம். பிரித்தானிய குடியேற்றத்தின் பின்னணியில் இருப்பவர் கேப்டன் ஜேம்ஸ் குக். ஜேம்ஸ் குக் பிரித்தானியாவைச் சேர்ந்த நாடு காண்பயணி, ஆய்வாளர், வரைபடங்கள் உருவாக்குபவர் மற்றும் பிரிட்டிஷ் அரச கடற்படையின் கேப்டனும் ஆவார். 17 நூற்றாண்டின் இறுதி பகுதியில் உலகை 3 முறை சுற்றி வந்த பிரித்தானியாவைச் சேர்ந்த வில்லியம் டாம்பியர் என்ற கடற்கொள்ளைக்காரன் ஆஸ்திரேலிய கண்டத்தையும் தன் வரைபடங்களில் சேர்த்திருக்கிறார். அந்த வரைபடங்களின் உதவியுடன் கேப்டன் ஜேம்ஸ் குக் 1770 ஆண்டு ஆஸ்திரேலியாவின் கிழக்கு கரையில் கால் பதித்தார்.
In the year 1770, Captain James Cook and his crew landed at Botany Bay in Australia after sailing from their home in Great Britain. After arriving, Captain Cook sailed the east coast of Australia and drew the first map of New South Wales to take home to Britain. This would pave the way for further British interest in the country we know today.
பிரித்தானியாவிற்கு எதிராக அமெரிக்காவில் புரட்சி நடந்து கொண்டிருந்த வேளை அது. பிரித்தானிய கைதிகளை அமெரிக்காவிற்கு அனுப்புவது இயலாத விடயமாகிவிட்ட காலம் என்று சொல்லலாம். கேப்டன் குக்குடன் ஜோசப் பேங்க்ஸ் என்ற ஒரு பணம் படைத்த விஞ்ஞானி மற்றும் அமெரிக்கர் ஜேம்ஸ் மெட்ரா ஆகியோரும் பயணித்திருந்த பின்னணியில் ஜோசப் பேங்க்ஸின் உந்துதலில் எ ப்ரப்போசல் ஃபார் எஸ்டாப்ளிஷிங் அ செட்டில்மெண்ட் இன் நியூ சவுத் வேல்ஸ் என்ற திட்ட வரைபடத்தை பிரித்தானிய அரசிடம் 1783 ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் ஜேம்ஸ் மெட்ரா கையளித்தார். அமெரிக்காவில் பிரித்தானியர்களை ஆதரிப்பவர்களுக்கு ஆபத்து இருந்த காரணத்தால் அவர் எழுதிய திட்ட வரைபடத்தில் பிரித்தானியாவை ஆதரிக்கும் அமெரிக்கர்களையும் சீனர்களையும் பசிபிக் தென்கடல் தீவுகளில் வாழும் மக்களையும் இந்த கண்டத்தில் குடியேற்றுவதன் மூலம் அதனை பிரித்தானிய காலனியாக்க முடியும் என்று குறிப்பிட்டிருந்தார். ஒரு பாரிய தீவில் தாமும் குடியேற வேண்டுமென்றும் அதன் மூலம் தென் துருவத்தில் தாமும் நிலை கொள்ள வேண்டுமென்றும் பிரித்தானியாவும் விரும்பியது. இதேவேளை பிரித்தானியாவில் பெருகி வரும் கைதிகள் எல்லோரையும் அங்குள்ள சிறைச்சாலைகளில் அடைத்து வைக்க போதிய இடம் இருக்கவில்லை. கொலை செய்தவர்கள் மட்டுமல்ல, சில்லறை திருட்டு செய்தவர்களையும் சிறையில் அடைத்ததால் கைதிகளின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்தது. அதற்கான தீர்வு என்ன என்று பிரித்தானிய அரசு யோசித்துக் கொண்டிருந்த வேளை ஜேம்ஸ் மெட்ராவுடைய திட்டமும் கிடைக்க அதில் சில மாற்றங்களை செய்து அதனை செயற்படுத்த ஆயத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன. சிறு குற்றம் புரிந்தவர்களை கப்பலில் ஏற்றி ஆஸ்திரேலிய கண்டத்திற்கு அனுப்புவது, இராணுவ வீரர்களையும் அங்கே அனுப்பி ஒரு புதிய காலனியை உருவாக்குவது. எனவே கைதிகளை தெரிவு செய்யும் போது கட்டுமான தொழில் தெரிந்தவர்களுக்கு முதலுரிமை கொடுக்கப்பட்டது. இப்படியாகத்தான் கேப்டன் ஆர்த பிலிப் தலைமையில் 1788 கைதிகள் கப்பல்களில் ஆஸ்திரேலியாவை வந்தடைந்தனர்.
Captain Arthur Phillip and his crew, who were on board the first fleet, sailed into Port Jackson. The fleet was made up of 11 ships, who travelled from Britain to Australia to start a new British colony. On the 26th of January, Captain Arthur Phillip raised the flag of Great Britain at Sydney Cove, marking the beginning of Australia's first British colony.
கேப்டன் ஜேம்ஸ் குக் தான் ஆஸ்திரேலியா வந்த முதல் ஐரோப்பியர் அல்ல. கேப்டன் ஜேம்ஸ் குக் ஆஸ்திரேலியாவில் கால் பதிப்பதற்கு 150 மேற்பட்ட வருடங்களுக்கு முன்னரே பிரான்ஸ், ஹொலண்ட், ஸ்பெயின் மற்றும் போர்த்துக்கல் போன்ற ஐரோப்பிய நாடுகளிலிருந்து ஆஸ்திரேலியாவுக்கு வந்திருக்கிறார்கள். குறிப்பாக 1606 ஹொலண்டைச் சேர்ந்த நாடுகாண் பயணியான வில்லியம் ஜன்சூன் என்பவரே முதன் முதலாக ஆஸ்திரேலியா வந்த ஐரோப்பியர் என தெரிவிக்கப்படுகிறது.
On February 26, 1606, Jan Zoon made landfall at the Penfather River on the western shore of Cape York in Queensland, near what is now the town of Weipa. This is the first recorded European landfall on the Australian continent. Janssen proceeded to chart some 320 kilometres, 200 miles, of the coastline, which he thought was a southerly extension of New Guinea.
அதன் பின்னர் பல டச்சு நாடுகாண் பயணிகள் ஆஸ்திரேலியாவின் கரையோரப் பகுதிகளுக்கு வந்திருக்கிறார்கள். ஆங்கிலேயர் முதல் முறையாக இந்த மண்ணிற்கு வந்தபோதோ, அதன் பின்னர் கேப்டன் குக் வந்தபோதோ பிரித்தானிய காலனி இங்கே நிறுவப்படவில்லை. கேப்டன் ஆர்த பிலிப் தலைமையில் வந்து சேர்ந்தவர்கள்தான் முதன் முதலாக பிரித்தானிய காலனியை ஆஸ்திரேலியாவில் ஆரம்பித்தனர். அப்படியென்றால் பிரித்தானிய காலனி நிறுவப்படுவதற்கு முதல் ஆஸ்திரேலியா எப்படி இருந்தது? வேறு யாராவது குடியேறினார்களா அல்லது குடியேற முயற்சித்தார்களா என்பதற்கு தெளிவான சான்றுகள் எவையும் இல்லை. ஆனால் ஆக குறைந்தது கிறிஸ்துக்கு முன் 60,000 ஆண்டுகளிலிருந்து இந்த மண்ணில் பூர்வீக குடிகள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்பதற்கு பல சான்றுகள் உள்ளன. இதனால்தான் பிரித்தானிய காலனி நிறுவப்பட்ட பின்னர் அவர்களது மண் அவர்களிடமிருந்து பறிபோனதாக கூறும் பூர்வீக குடிமக்கள் ஆஸ்திரேலிய தினத்தை ஒரு துக்க நாளாக, படியெடுப்பு நாளாக கருதுகிறார்கள். இந்த பின்னணியில் ஆஸ்திரேலிய வரலாற்றில் ஜனவரி 26 ஒரு முக்கியமான தேதியாக காலப்போக்கில் மாறிவிட்டதாக தி நேஷனல் ஆஸ்திரேலியா டே கவுன்சிலின் கிறிஸ் கர்பி தெரிவித்தார்.
And it showed that what most people are celebrating on Australia these days is, you know, how lucky we are to live somewhere like Australia. It was really about bringing together friends and family to celebrate and to connect on the day. And a lot of people talked also about the freedoms that we have here in Australia, and particularly with a really high number of new Australians and recent migrants. I think that kind of real sense of, you know, opportunity and freedom is what people are really celebrating these days on Australia Day.
ஆஸ்திரேலியா தினம் பல்வேறு வழிகளில் கொண்டாடப்படுகின்றது. பலர் தமது குடும்பங்களுடன் சேர்ந்து வெளியில் சென்றோ அல்லது நிகழ்வுகளுக்கு சென்றோ கொண்டாடுவர். அது தவிர ஆஸ்திரேலிய குடியுரிமை வழங்கும் நிகழ்வு நடப்பதுண்டு. அது மட்டுமல்லாமல் இத்தினத்தையொட்டி நாட்டில் பல்வேறு துறைகளில் சாதித்த மற்றும் பங்களிப்பு செய்தவர்களுக்கான விருதுகள் வழங்கப்படுவதும் வழக்கமாகும். ஆஸ்திரேலியாவின் பல் கலாச்சார தன்மையை பிரதிபலிக்கும் வகையில் இந்த நாள் தெரிவு செய்யப்பட்டதாக சொல்கிறார் தி நேஷனல் ஆஸ்திரேலியா டே கவுன்சிலின் கிறிஸ் கர்பி.
It's something that's been encouraged by the Department of Immigration, and it really is a way of us celebrating the multicultural society that we live in and the success of that multiculturalism, that all of us other than the first Australians are descendant from or have arrived from other countries. And I think that's, to me, a very apt way of marking our National Day.
விருப்பம் பகிர்வு கருத்து பதிவு லைக் ஷேர் காமெண்ட் SBS தமிழின் Facebook.